Dear brothers and sisters, as part of our Heavenly Father's plan,
பரலோக பிதாவின் நமது அநீதி அனுபவத்தில் துயரம் இழக்கப்பட அவர் அனுமதிக்கிறார். வேதனைமிக்க பாடுகள் அநியாயமாக நம் மீது விழுவதாக தோன்றும் போது நாம் அனைவரும் ஒரு அல்லது மற்றொரு அளவுக்கு கஷ்டப்படுகிறோம் மற்றும் போராடுகிறோம் என்பதை உறுதிப்படுத்தலாம். இது ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று பெரிய புரிதலுக்கு பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதை எனது ஜெபமாகும். கிறிஸ்துவில் விசுவாசமாகிய உருப்பெருக்கியால் கடினமான அனுபவங்களை நாம் பார்க்கும் போது நமது பாடுகளுக்கு தேவ நோக்கம் இருக்கலாம் என நாம் பார்க்க முடிகிறது. பேதுருவின் எதிர்மறைவாக தோன்றுகிற ஆலோசனை சத்தியத்தை விசுவாசம் உள்ளவர்கள் அனுபவிக்கலாம். அவன் எழுதினான், நிதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவானாக இருப்பீர்கள். நான் நமது இருதயத்தை புரிந்து கொள்ள பயன்படும் போது நாம் பாடுகளை நன்றாக சகித்திருக்கிறோம். அதிலிருந்து கற்கவும் அவற்றால் சுத்தரிக்கப்படவும் நமது திறமையை அதிகரிக்கலாம். அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் காலவரையற்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது. கெட்டவை நல்லவர்களுக்கு ஏன் நிகழ்கிறது? இன்று கேட்கிற ஒவ்வொருவரும் ஓரளவு தனிமையையும் விரக்தியையும் துயரத்தையும் அல்லது துக்கத்தையும் அனுபவித்துள்ளனர். விசுவாச கண்ணும் நித்திய சத்தியத்தை குறித்த புரிந்து கொள்ளுதலும் இன்றி அநீநித்தியத்தை அனுபவிக்கிற துயரமும் பாடும் நமது பரலோக பிதாவின் மாபெரும் திட்டம் உண்மையாகவே மகிழ்ச்சியை நித்திய திட்டம் என அறிகிற நித்திய சந்தோஷத்தை மகிழ்க்கும் அல்லது இருட்டு காக்கும் என அடிக்கடி காண்கிறோம். சந்தோஷத்தின் முழுமையை பெற வேறு வழி இல்லையா? எந்த வழியிலும் கற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை அறுவடை செய்து அறிவிக்கு பெறும்படிக்கும் நமது சொந்த தனித்துவமான பாடுகளில் விசுவாசத்துடன் பதிலளிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் நாம் கட்டளைகளை கை கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் பாடுகளில் விசுவாசமாயிருப்பவனுக்கு அதற்கான பிரதிபலன் பரலோக ராஜ்யத்தில் அதிகமாயிருக்கும். நாம் வேதத்தில் வாசிப்பது போல, நீங்கள் துக்கமாயிருந்தால் உங்கள் ஆத்மாக்கு சந்தோஷமாயிருக்கும்படிக்கும் விண்ணப்பத்தோடு உங்கள் தேவனாகிய கர்த்தரை அழியுங்கள். தாமே பாடுகளுக்கு அந்நியன் இல்லாத அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் அந்நன்றாகவும் பொறுமையுடனும் சகித்திருக்கும் போது வருகிற நித்திய பார்வையை ஆழமாய் அழகுமாய் போதிக்க தன் சொந்த அனுபவத்தில் இருந்து பெற்றான். அவன் சொன்னான், இலேசான நம்முடைய உபவத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பிற வார்த்தைகளில், நமது பாடுகளில் மத்தியில் தேவன் ஒரு நித்திய நிவாரண பிரதிபலன பிரதிபலனை கொடுத்திருக்கிறார் என நாம் அறிய முடியும். வாழ்க்கையின் பாடுகள், துன்புறுத்தல்கள் மற்றும் துயரங்களை பற்றி இலேசான உபோத்திரம் என்று சொல்லுகிற பவுலின் திறமை சுவிசேஷத்தின் அவனது நித்திய பார்வையால் விழுங்கப்பட்டது என்பதில் அவனது பாடுகளின் கடுமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அவனது விசுவாசம் எல்லாவற்றையும் தாங்க செய்தது. 5 முறை அவன் சவுக்காலும் 3 முறை கம்புகளாலும் அடிக்கப்பட்டான். 1 முறை கல்லறியப்பட்டான். 3 முறை கப்பல் உடைத்தால் கஷ்டப்பட்டான். திருடர்களும் பொய்யான மனுஷர்களாலும் அடிக்கடி முழுக்கடிக்கப்பட்டு மரணத்தின் அழிவுக்கு கொண்டு போகப்பட்டான். சோர்வாலும் வேதனையாலும் பசியாலும் தாகத்தாலும் கஷ்டப்பட்டான். குளிராலும் நிர்வாணமாய் சிறல் அடைக்கப்பட்டான். நமது நாடு பாடுகளின் காரணத்தை அகற்றுமாறு நம்மில் அநேகர் தேவருடன் கொஞ்சிருக்கிறோம். நாம் கேட்கிற நிவாரணம் வரவில்லை எனில் அவர் கேட்கவில்லை என எண்ணி துன்பப்படுகிறோம். நமது தருணங்களில் கூட அவர் நமது ஜெபங்களை கேட்கிறார். உபவத்திரங்கள் தொடர அனுமதிக்க காரணம் வைத்திருக்கிறார். அவற்றை தாங்க நமக்கு உதவுவார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவனுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்திய 3 முறை முழங்கால் படியிட வைத்த தன்னிடமிருந்து அதை எடுத்து போட யாசித்த பெயரிடப்படாத ஒரு மாமிசத்தில் இருந்த முள் பற்றி ஒரு அந்யோன்யமான சிந்திக்க வைக்கும் பாகத்தில் பவுல் நமக்கு சொல்கிறான். பவுலின் ஜெபங்களுக்கு பதிலாக கர்த்தர் முள்ளை நீக்கவில்லை. என் கிருபை உனக்கு போதும், ஏனெனில் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சமாதானம் பேசி அவனது இருதயத்துக்கு புரிந்து கொள்ளுதல் கொடுத்தார். புதிய புரிந்து கொள்ளுதலுடன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளை ஏற்றுக்கொண்டு நன்றி உடையவனாக இருக்க முடிந்தது. அவன் சொன்னான், கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நாம் இந்த நித்திய பார்வையை நம் வாழ்வில் பெறும் போது நமது சகிக்கும் ஆற்றல் வளர்கிறது. உதவி தேவைப்படுவோருக்கு எப்படி உதவி செய்யலாம் என நாம் அறிகிறோம். நித்திய ஜீவனின் பாதையில் நாம் கற்பவற்றை பெற தேவைக்கு நமக்கு அனுமதிக்கிற அனுபவங்களுக்காக நாம் பாராட்டுப்படுகிறோம் மற்றும் நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவினுடனே நம்மை நாமே காணும் போது சீவசத்தின் நமது தனிப்பட்ட பாடுகளில் நமது பாடுகளை கைகாட்டிகளை பார்ப்பது கடினமாகும். ஆனால் விரக்தியின் இருண்ட பள்ளத்தாக்கிலோ அல்லது மகிழ்ச்சியின் நெடுஞ்சாலையிலோ நாம் நம்மை கண்டாலும் பிறரின் பாடுகளுக்காக மனத்துருக்கம் அடைதலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுதலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். பிலிப்பைன்ஸில் அன்னமே நான் கலந்து கொண்ட பிணைய மாநாட்டு பணியில் சகோதரர் டேனியல் அப்லோடோவின் சோகமான அனுபவத்தை பற்றி அறிந்த போது எனது இருதயம் நொறுங்கியது. சகோதரர் அப்பிலோடோவும் அவரது மனைவியும் 1974 ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தை தழுவினார்கள், ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டனர். அதன் பின் அவர்கள் 5 அழகிய பிள்ளைகளுடன் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஜூலை 7 1997 சகோதரர் அப்பிலோடோ பிணியை தலைவராக பணியாற்றி கொண்டிருந்த போது அவர்களது சிறிய வீட்டில் தீ பிடித்தது. சகோதரன் அப்பலோடோவின் மூத்த மகன் எரிகிற வீட்டிலிருந்து வெளியே இழுத்து தன் தகப்பனை காட்டினான். பின்பு பிறரை காப்பாற்ற திரும்ப வீட்டுக்குள் ஓடினான். தன்னுடைய மகனை உயிருடன் சகோதரர் அப்பிலோடோ பார்த்தது அதுவே கடைசி முறை. நெருப்பில் எடுத்து கொல்லப்பட்டவர்கள் அவரது மனைவி டொமிங்கா மற்றும் 5 பிள்ளைகளும். சகோதரர் அப்பிலோடோ சோகம் நிறைந்த போது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தது சோகத்தை தடுக்கவோ அல்லது அதை தொடர்ந்து வந்த துயரத்திலிருந்து காக்கவோ இல்லை. ஆனால் தனது உடன்படிக்கைகளுக்கு காத்து கொள்ளும் அவரது விசுவாசமும் கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரகோதித்ததும் அவர் தன்னுடைய மனைவியோடும் குடும்பத்துடனும் இணைக்கப்படுவார் என்ற வாக்கு தத்துவம் அவருக்கு உறுதியை கொடுத்தது. இந்த நம்பிக்கை அவரது ஆத்மாவுக்கு நங்கூரமானது. எனது சந்திப்பின் போது சகோதரர் அப்பிலோடோ இப்போது பிணைய கோத்திரபிதா தன் மனைவி புதிய மனைவி சிமோனட்டோனையும் 2 பிள்ளைகள் ரஃபேல் மற்றும் டேனியலையும் அறிகரம் செய்தார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நொறுங்கிய இருதயம் உள்ளவரை காட்ட முடியும் கட்டுவார். சகோதரர் அப்பிலோடோவின் கதையை பகிர்ந்து கொள்ளும் போது அவரது அதீதமான இழப்பு அநேகரை தங்கள் துயரங்களுடன் பாடுகளுடனும் ஒப்பிடும் போது சிறிய விலையுடையதாக நினைக்க செய்யும் என பயப்படுகிறேன். தயவு செய்து ஒப்பிடாதீர். ஆனால் உங்கள் சொந்த உபத்திரவத்தின் அடுப்பினுடைய செல்லும் போது நித்திய கொள்கைகளை கற்று பிரயோகிக்க நாடுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் உங்களுடன் பேசுவதானால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்கள் தனிப்பட்ட போராட்டங்கள், தனிப்பட்ட துயரங்கள், வேதனைகள், உபத்திரங்கள் மற்றும் எல்லா விதமான குறைகளும் நமது பரலோக பிதாவுக்கும் அவரது குமாரனுக்கும் தெரியும் என ஆலோசனை அளிக்கிறேன். விசுவாசம் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், தேவனின் வாக்குத்தத்தங்களில் நம்புங்கள். அவர் ஜனங்களுடைய நோய்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வார், பலவீனங்களை தன் மீது எடுத்துக் கொள்வார் மற்றும் பலவீனங்களுக்கு தக்கதாய் ஒத்தாசை புரிவார் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்திலும் ஊழியத்திலும் அடங்கியுள்ளன. நமது இரட்சகர் இலவசமாக கொடுத்த வரங்கள் அனைத்தையும் பெற விசுவாசத்தை பிரயோகிப்பதால் நமது உபவுத்திரங்களில் இருந்து கற்கும் முறையில் நாமவே ஈடுபடாவிட்டால் நீடித்த மதிப்புடைய எதையும் பாடுகள் மட்டுமே கற்பிக்காதது அல்லது நமக்கு கொடுக்காதது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில் நோக்கமுடைய பாடுகளில் தான் கற்றுவற்ற இந்த வார்த்தையில் மூப்பர் எல் மேக்ஸ்வெல் பகிர்ந்தார். சில விதமான பாடுகள் நன்கு சகித்து கொள்ளப்பட்டுவிட்டால் உண்மையாகவே மேன்மைப்படுத்தப்படும். நமது பாடுகளுக்கு மத்தியில் நமது பொருத்தமான அனுபவங்களில் கற்க நன்கு சகித்ததன் பகுதியாக தாழ்மையாக இருப்புவதும் இருக்கிறது. இவற்றுடைய கடந்து போவதை விட நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வழிகளுடனே நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலும் அவரது வாக்குத்தத்தங்களிலும் பலமான நிலைத்த விசுவாசத்தை பிரகோபிப்பது வரவிருக்கிற சிறப்பானவற்றுக்கு உறுதியான நம்பிக்கை அளிக்கிறது என பிறரின் வாழ்க்கையிலும் உதாரணங்களிலும் கவனித்திருக்கிறேன். இந்த உறுதியான நம்பிக்கை சகித்திருக்க நமக்கு தேவையான பலத்தையும் வல்லமையையும் கொண்டு வருகின்றன. நமது அணி நித்தியல் நோக்கத்தின் உறுதிப்பாட்டுடன், மிக குறிப்பாக பரலோக ஸ்தலங்களில் நமக்காக காத்திருக்கும் பிரதிபலன்களுடன் நாம் நமது பாடுகளை இணைக்க முடியுமானால் கிறிஸ்துவில் நமது விசுவாசம் அதிகரிக்கிறது. நாம் நமது ஆத்மாக்களுக்கு ஆறுதல் பெறுகிறோம். அப்போது நாம் சுரங்கப்பாதையின் முடிவில் ஒளியை காணலாம். மூப்பர் ஜெஃப்ரி ஹாலண்ட் போதித்தார், சுரங்கப்பாதையின் முடிவில் உண்மையாகவே ஒளி இருக்கிறது. அது உலகத்தின் ஒளி, பிரகாசமான விடிவெள்ளி. அந்த ஒளி முடிவற்றது, ஒருபோதும் இருட்டடிப்பு செய்ய முடியாது. அவரே தேவாதி தேவன். இந்த வாழ்க்கையின் எல்லா கடினமான அனுபவங்களையும் இருண்ட இரவுகளும் கூட விடியும் என அறிவதன் பலன் பெறலாம். எல்லாம் முடிந்த பின் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்துடன் சகிக்கும் போது தேவன் நமது கண்ணீர் யாவரையும் துடைப்பார் என்ற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது.
That God shall wipe away all the tears from our eyes.
கடவுள் ஜீவிக்கிறார் மற்றும் வாக்குத்தத்தை வைத்திருப்பவர் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் அனைவரும் வந்து அவரது பாவ நிமித்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இரட்சிக்கிற அனைவரையும் அழைக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் அவரில் விசுவாசத்தை பிரயோகிக்கும் போது நமது பாடுகள் அனைத்தையும் ஊடே அவர் நம்மை தூக்கி சுமந்து அப்படியே செலஸ்டியல் ராஜ்யத்தில் நம்மை இரட்சிப்பார். கிறிஸ்து அண்டை வரவும் விசுவாசத்தில் நன்கு தரித்திருக்கவும் அவரில் பூரணப்பட்டிருக்கவும் நாம் உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.